எங்களுடைய சத்சங்கத்தை இப்போது தொடங்குவோம். சத்சங்கத்திற்கு எங்களுடைய இரண்டு குருமார்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி, சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசீர்வாதத்தை வேண்டி, பதினெண் சித்தர்களின் ஆசீர்வாதங்களையும் கேட்டு தொடங்க உள்ளேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு, நற்றாள் காசிநந்தி தேவர், நற்றாள் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்ரி சரும சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமகோம். இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் கிரியா யோகாவில் சாதனையை முன்வைத்து தொடங்குவோம். இந்த கிரியா யோகத்தை நாங்கள் எல்லோரும் செய்து வருகின்றோம். இந்த கிரியா யோகத்தில் சாதனை என்பது மிகவும் முக்கியமானதொன்று. சாதனை என்பது நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் குறைந்தது 30 நிமிடங்கள் செய்ய வேண்டும். 30 நிமிடங்கள் செய்ய வேண்டும் என்றபடியால் நாங்கள் எல்லோரும் இந்த சாதனையை செய்யும் முறையை ஒரு முறை அலசி ஆராய்வோம். சாதகர்களுக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய 30 நிமிட சாதனையில் முதலாவதாக வணக்க ஆசனத்துடன் ஒரு சோடி ஆசனங்களை போட வேண்டும் குறைந்தது. அதைத் தொடர்ந்து உங்களுடைய தீட்சை பயிற்சியிலிருந்து நீங்கள் பயின்ற குண்டலினி பிராணயாமம் செய்து, அதைத் தொடர்ந்து 15 நிமிடங்கள் தியானம் செய்து, அதைத் தொடர்ந்து மந்திர பயிற்சி செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உங்களை நான் கேட்டது வீடுகளில் நீங்கள் பயிற்சி செய்யும் போது பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் ஒரு பக்கத்தை எதேச்சையாக எடுத்து நீங்கள் படிக்க வேண்டுமென்று, அதில் பல விஷயங்கள் இருக்கின்றது. அந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்து அன்று காலையில் படிக்கும் விடயங்கள் அன்றைய நாளில் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் அதில் இருக்கும் தகவல்கள் உதவியாக இருக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். சாதனையில் எந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்றீர்கள் என்பது அவ்வளவு முக்கியமாக இல்லாவிட்டாலும், தொடக்கத்தில் நீங்கள் அந்த பயிற்சியை தவறாது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்து வாருங்கள். அதை முடியாத அப்படி செய்ய முடியாதவர்கள் அந்த பயிற்சியில் முடிந்த சிலவற்றையாவது செய்ய வேண்டும். முக்கியமாக குண்டலினி பிராணயாமம். ஆனால் 30 நிமிட பயிற்சி உங்களுக்கு குறைந்த அளவாக செய்ய தரப்பட்டிருக்கின்றது. ஏதாவது காரணத்திற்காக அந்த 30 நிமிடங்கள் உங்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் ஒரு நாளும் உங்களுடைய குண்டலினி பிராணயாம பயிற்சியை தவறவிடக்கூடாது. காலையும் மாலையும் 2 முறை நீங்கள் இந்த குண்டலினி பிராணயாம பயிற்சியை செய்ய வேண்டும். அந்த பயிற்சி மிகவும் முக்கியமானது. அந்த பயிற்சி கிரியா யோகத்தில் ஒரு சிறந்த பயிற்சி. எல்லோருக்கும் அந்த பயிற்சி இந்த வாழ்க்கையில் கிடைக்காது. உங்களுக்கு அந்த பயிற்சி கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அந்த பயிற்சியால் பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். உலகில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பிராணசக்தி, பிராணசக்தி, பிராணசக்தி. பிராணசக்தியை விட்டால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இங்கு நீங்கள் எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் பிராண சக்தி முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. அது இன்றைய காலகட்டத்தில் பிராண சக்தியின் மகிமை அபரீதம். இந்த பிராண சக்தியை நீங்கள் குண்டலினி பிராணாயாமத்தை செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் நிகழும் கொரோனா வைரஸுக்கும் அது ஒரு எதிர் சவாலாக இருக்கும், உங்களுடைய உடலை பாதுகாக்கும். ஆகவே இந்த பிராணசக்தி, இந்த குண்டலினி பிராணாயாமம் சிகிச்சை மூலம் படித்தவர்கள் தவறாது அன்றாடம் செய்து வாருங்கள். இது மிகவும் உங்களுடைய உடலுக்கு இப்போது மிகவும் தேவையானதொன்று. ஆதலால் தான் நான் இன்றைய தலைப்பை சாதனை என்று எடுத்தேன். இந்த பிராணாயாமங்கள், குண்டலினி பிராணாயாமம் செய்யும் முதல் நீங்கள் சுத்தி பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அது தீச்சை பயிற்சி அல்ல, எல்லோரும் செய்யக்கூடியது. அதாவது உங்களுடைய நுரையீரல் கலங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். அதை சுத்திகரிப்பதற்கு 3 பிராணாயாமங்களை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது மாந்தரிய பிராணாயாமம். மாந்தரிய பிராணாயாமம் என்று சொல்வது நீங்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சை விடணும். முடிந்தளவு எவ்வளவு மெதுவாக எடுத்து விடலுமோ எடுத்து விடணும். அதை நீங்கள் குறைந்தது 6 தடவை செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை நீங்கள் தீச்சை எடுத்தாலும் செய்யலாம், தீச்சை எடுக்காவிட்டாலும் செய்யலாம். உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகின்றேன், இந்த காலகட்டத்தில் இது முக்கியமானது. அடுத்த பயிற்சி, ரெண்டாவது பயிற்சி, சுத்தி பிரயாண பிராணாயாமம் என்று சொல்வது. அதை நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்றால், உங்களுடைய உட்சுவாசத்தை மெதுவாக எடுத்து வாய் மூலமாக வேகமாக நீங்கள் ரேசகம் பண்ணணும், ஊதணும். அது தெரியாதவர்கள், பழகாதவர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அதை தொலைபேசி மூலம் விளங்கப்படுத்துவேன். ஆனால் இப்போது சொல்வதை கேட்டே நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அதாவது மெதுவாக பூரகம் என்று சொல்லப்படும் உட்சுவாசத்தை எடுத்து வேகமாக வாய் மூலமாக ஊத வேண்டும். இதையும் நீங்கள் 6 முறை செய்ய வேண்டும். இதனால் உங்களுடைய கலங்கள், நுரையீரல் கலங்கள், கீழ்கலங்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன. இதையும் நீங்கள் 6 தடவை குறைந்தது செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளா, கணவனா, மனைவியா, யாரும் முன்புறத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் வாயினால் ஊதும் போது உங்களுடைய கிருமிகள் மற்றவர்களுக்கு பறக்கக்கூடாது. ஆகவே ஒருவரும் இல்லாத இடத்திலிருந்து இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். 6 முறை சுவாசத்தை மெதுவாக எடுத்து வேகமாக வாயினால் ஊத வேண்டும். இதன் பிறகு 3வது பயிற்சி என்று இருக்கின்றது. அது அத சுத்தி பிராணாயாமம். அது உங்களுடைய நுரையீரலின் மேல் கலங்களை சுத்திகரிக்கும். அதை எப்படி செய்வதென்றால், மெதுவாக நீங்கள் சுவாசத்தை உட்சுவாசத்தை எடுக்க வேண்டும். எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு மூக்கை மூடிக்கொண்டு அதை நீங்கள் அந்த பிராணாயாமத்தை செய்யும் போது மெதுவாக சுவாசத்தை எடுத்து ஒரு மூக்கை நீங்கள் விரலினால் அடைத்து கொண்டு மறு மூக்கினால் வேகமாக அந்த சுவாசத்தை விட வேண்டும். அதன் பிறகு மீண்டும் உங்களுடைய உள்மூச்சை 2 மூக்குகளாலும் எடுத்து மற்றைய மூக்கை நீங்கள் மூடிக்கொண்டு மற்றைய பகுதி மூக்கூடாக நீங்கள் அந்த சுவாசத்தை விட வேண்டும். அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்போனால், உங்களுடைய உட்சுவாசத்தை நீங்கள் மெதுவாக எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் இடது மூக்கை முதலாவது மூடிக்கொண்டு இறுக மூடிக்கொண்டு கைவிரலினால் அமழ்த்தி வலது மூக்கினூடாக அதை வெளியே விட வேண்டும். வெளி சுவாசமாக வேகமாக திரும்ப உட்சுவாசத்தை மெதுவாக எடுத்து உங்களுடைய வலது மூக்கை அடைத்து கொண்டு இடது மூக்கு வழியாக உங்களுடைய வெளி சுவாசத்தை வேகமாக விட வேண்டும். இப்படி மாறி மாறி ரெண்டு நாசி வழியாகவும் 6 தடவை நீங்கள் இதை செய்து உங்களுடைய நுரையீரல் கலங்களை நீங்கள் சுத்திகரிக்கலாம். இந்த மாந்திரிய இந்த அதசுத்தி பிராணாயாமத்தை முடித்தவுடன் கடைசியாக நீங்கள் திரும்பவும் மாந்திரிய பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். அதாவது சாதாரண சுவாசத்தை மெதுவாக எடுத்து மெதுவாகவே விட வேண்டும். இந்த 4 முறைகளை நீங்கள் பின்பற்றுவது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது. இதற்கு சிகிச்சை தேவையில்லை. எல்லோரும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இதில் விளக்கம் உங்களுக்கு கூடுதலாக விளங்காவிட்டால் என்னிடம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு மேலும் அதை சொல்லி விளங்கப்படுத்துவேன். ஆகவே இந்த பிராணாயாமம் என்பது, இந்த சுவாச பயிற்சி என்பது கிரியா யோகத்தில் மிகவும் உன்னதமானது, முக்கியமானது. இவற்றை நீங்கள் நாளாந்தம் செய்து கொண்டு வர வேண்டும். அதைவிட தியானம், தியானத்தை நீங்கள் இந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அது மன உடம்புக்குரியது. தியானத்தில் கூட நீங்கள் 15 நிமிடங்கள் குறைந்தது செய்ய வேண்டும். அதைவிட கூட நேரம் இருந்தால் செய்து செய்யலாம். மினிமம் 15 நிமிடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் பண்ணணும். என்றபடியால் இந்த 5 உடல்களுக்கான பயிற்சிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு கிரியா யோகத்தில் நீங்கள் செய்யும் சாதனை. 30 நிமிடங்கள். அதைவிட அடுத்த சாதனை நிலை இருக்கின்றது. அது 2 மணித்தியாலங்கள் செய்யக்கூடிய சாதனை. அதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். செய்ய முடிந்தவர்கள் மாத்திரம் அதை செய்யலாம். அதாவது நீங்கள் 18 ஆசனங்களும் போட்டு இதே முறையில் உங்களுடைய குண்டலினி பிராணாயாமம், தியானம், மந்திர பயிற்சி, அதைத் தொடர்ந்து பக்தி, அதற்குரிய பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றது தீட்சையில். அதை நீங்கள் கூடிய நேரம் செய்து 2 மணி நேரத்திற்கு அந்த பயிற்சிகளை செய்யலாம். இந்த நிலை வரைக்கும் நீங்கள் போகலாம். இப்போது உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் 30 நிமிட பயிற்சியே தாராளமாக காணக்கூடியது. அதைவிட 2 மணித்தியாலத்திற்கு போகலாம். ஆனால் மிகுந்த நீளமான பயிற்சியும் கிரியா யோகத்தில் உண்டு. அது 8 மணித்தியால பயிற்சி ஒரு நாளைக்கு. அதை பற்றி நான் இப்போது சிந்திக்க வர தொடங்கவில்லை, வரவும் இல்லை. அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் தரவும் இல்லை. ஆனால் உங்களுடைய மனநிலையில் அப்படியான ஒரு பயிற்சி இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 8 மணித்தியால சாதனை ஒரு நாளைக்கு. அதை பற்றி அறிய விரும்புபவர்கள் நாங்கள் மீண்டும் பேசலாம். ஆனால் நீங்கள் 2 மணித்தியால சாதனை நிலையை தொடர்ந்து பயின்று கொண்டு வரும்போது 8 மணித்தியால சாதனையை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பேசலாம். அடுத்ததாக யோகியார் சொல்லியிருக்கின்றார். சுருக்கமாக சொல்லுகின்றேன். எங்களுடைய சாதனையில் நாங்கள் 5 உடல்களையும் வெல்ல வேண்டும் என்று. 5 உடல்களையும் வெல்ல வேண்டும் என்று சொல்வது என்னவென்றால், நாங்கள் 5 உடலிலும் நாங்கள் இறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒவ்வொரு உடலிலும் நாங்கள் சித்தி பெற்று அந்த உடலில் இறந்து மற்ற உடலுக்குரிய பயிற்சியை செய்து கொண்டு ஒவ்வொரு உடலிலும் இறந்து இறுதியாக ஆன்ம உடலில் இருக்க வேண்டும். அந்த உடலையும் வெல்லும் போதுதான் முழு ஞானமும் கிடைக்கின்றது. புது பெரிய யோகிமார்கள் எடுத்த நிலைகள். அதற்கு உதாரணமாக ஒவ்வொரு உடலையும் வென்றவர்களை பற்றி அந்த பெயர்களை அவருடைய ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கின்றார். அதாவது தேக உடலை வென்றவர் பாபாஜி, அது சொரூப சமாதி. அதுக்கு அடுத்ததாக இருக்கும் சுவாச உடலை வென்றவர் போகச்சித்தர் என்று சொல்லுகின்றார். அதற்கு மேலாக இருக்கின்ற மன உடலை வென்றவர் பதஞ்சலி சித்தர் என்று உதாரணம் சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக இருக்கும் அறிவுடம்பை வென்றது புத்தர், கௌதம புத்தர் என்று சொல்லுகின்றார் ஞானம். இப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் உடலை இறக்க வைத்து என்று சொல்வது கிரியா யோகத்தில் சமாதி. சமாதி நிலைக்கு சென்று அந்த உடலை விட்டு வெளியாலிருந்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதை உங்களுடைய ஒரு தகவலுக்காக சொல்லியிருக்கின்றேன். சுருங்க சொல்ல போனால், எந்த நிலையிலும் சமாதியில் இருக்க வேண்டும். கடைசியாக ஆன்ம நிலையில் நீங்கள் சமாதியில் இருக்கும் போது உங்களுடைய பொறிகள் எல்லாம் வேலை செய்ய மாட்டாது. ஆனால் அந்த பொறிகளால் நீங்கள் அனுபவிப்பதையெல்லாம் நீங்கள் வெளியுலகிலிருந்து அனுபவிக்காமல் உடலின் உள்ளேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீர்கள், சமாதி நிலையில். அதாவது கண் இல்லாமல் பார்க்கலாம், காது இல்லாமல் கேட்கலாம், நாக்கு சுவையை உள்ளே அனுபவிக்கலாம், வழிப்பொருள் இல்லாமல் தொடுகை உணர்ச்சியை அனுபவிக்கலாம். அப்படி உங்களுடைய ஐந்து புலனுக்குரிய நிகழ்வுகள் முழுத்தலையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று யோகியார் தன்னுடைய சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த பயிற்சி, கிரியா யோகா பயிற்சி முக்கியமானது. அதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வர வேண்டும். நான் இப்போ கதைத்த நிலைகள் எல்லாம் அதிக உயர்ந்த நிலைகள். இருப்பினும் ஒரு அறிவுக்காக இந்த நிலைகளை பற்றி சிறிது உங்களை அந்த இடத்துக்கு கூட்டி சென்றேன். எங்களுடைய பயிற்சிகளை நாங்கள் ஒழுங்காக செய்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒருவித பயமும் இல்லாது, இந்த கொரோனா கிருமிகள் வாழும் காலகட்டத்தில் ஒருவித பயமும் இல்லாது, மனப்பயம் இல்லாது தைரியமாக வாழலாம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவடைந்து வினா உடைகளுக்கு பாபாஜியின் உதவியுடன் உடை காணுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.